அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில், இலங்கையில் கடந்த 4-5 ஆண்டுகளில் 1200 அதிகமான இந்தியர்கள் சிறுநீரக தானம் செய்திருப்பதாக வந்திருக்கும் தகவல்கள், சம்பூர் பிரதேசத்தில் மக்கள் மீள்குடியிருப்பது ஏற்படும் மோதல்கள் குறித்த செய்திகள்,
இந்த ஒரு வார காலத்திற்குள் இந்த எல்லை பிரச்சனைகளால் கைகலப்புகள் ஏற்பட்டு 2 பெண்கள் உட்பட 4 பேர் காயமடைந்து உள்ளனர்.
தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருப்பது,
நிறைய இடங்களில் போட்டி போட்டுத்தான் அவர்கள் 4 இடங்களில் 1996 வெற்றி பெற்றார்கள். நிறைய இடங்களில் போட்டி போடுகிறார்கள் என்பதனால்
உள்ளிட்ட செய்திகள் இன்றைய தமிழோசையில் இடம்பெற்றுள்ளன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
பனாமா நாட்டைச் சேர்ந்த சட்ட நிறுவனமான மொசாக் ஃபோன்சேகா நிறுவனத்திலிருந்து கோடிக்கணக்கான ரகசிய ஆவணங்கள் கசிந்து வெளியானதை அடுத்து, உலகின் அதிகாரமிக்கவர்களும் செல்வந்தர்களும் எப்படி தங்கள் செல்வத்தை பதுக்க வரி ஏய்க்க உதவும் நாடுகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது தெரியவந்திருக்கிறது. பல நாடுகளில் இந்நாள் மற்றும் முன்னாள் அரசு தலைவர்கள் 72 தொடர்புடைய ஆவணங்கள் தற்போது வெளியாகியிருக்கின்றன.
Es darf nicht verschleiert werden, wer am Ende hinter diesen Firmen steckt.
சீனாவின் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரின் நெருங்கிய உறவினர்களுக்கும் இதில் தொடர்புகள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் ஐஸ்லாந்தின் பிரதமரின் குடும்பத்தினரின் தொடர்புகள் வெளியானதை அடுத்து, பிரதமரையும் அவரது அரசாங்கத்தையும் பதவி விலகுமாறு அந்த நாட்டு எதிர்க்கட்சி அழைப்பு விடுத்துள்ளது.
ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் வெளிநாட்டில் செயல்படும் பணப்பரிவர்த்தனை நிறுவனம் ஒன்றுக்கும் தொடர்பிருப்பதாக வந்த செய்தியை ரஷ்ய அதிபர் மாளிகை புறந்தள்ளியுள்ளது. இவை ரஷ்யாவில் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடைபெறவுள்ள நிலையில் அதிபருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் வெளியாகியுள்ள செய்தி எனவும் அலுவலகம் கூறியுள்ளது. பனாமாவிலிருந்து கசிந்த ஆவணங்களில் ரஷ்யா வங்கி வெளிநாட்டில் இருக்கும் பல நிறுவனங்கள் மூலம் பணத்தை நாட்டிலிருந்து வெளியே எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதில் ஒரு நிறுவனம் அதிபர் புட்டினின் நண்பரும் வயலின் இசை கலைஞருமான செர்ஜேக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது. இதேவேளை அதிபர் புட்டினின் பேச்சாளர் டிமிட்ரி போஸ்கோவ் கசிந்த ஆவணங்களில் அதிபர் புட்டினின் பெயர் இல்லை என கூறுகிறார்.
துருக்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றிற்கு இடையே குடியேறிகள் மற்றும் அகதிகள் தொடர்பில் கடந்த மாதம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டிற்கமைய துருக்கியிலிருந்து முதல்கட்டமாக அனுப்பி வைக்கப்பட்ட சிரியர்கள் ஜெர்மனி வந்தடைந்துள்ளனர். அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களும் அவர்களது பிள்ளைகளுமாக 16 விமானம் மூலம் ஜெர்மனியின் வடக்கு நகரான ஹனோவரில் வந்திறங்கியதாக ஜெர்மன் அதிகாரியொருவர் தெரிவித்தார்.
இதனிடையே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கிடையில் அகதிகள் நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காக ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டின்படி கிரேக்கத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஒரு தொகை குடியேறிகள் துருக்கியை வந்தடைந்துள்ளனர். சுமார் 200 குடியேறிகளை ஏற்றிய கப்பல் ஒன்று துருக்கிய டிக்லி துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இவர்களில் அதிகமானவர்கள் பாகிஸ்தானியர்கள். இவர்கள் கிரேக்கத்தில் அகதி தஞ்சம் கோரவில்லை. அதிக அளவிலான போலீசார் அங்கு நிறுத்தப்பட்ட போதிலும் நாடு கடத்தும் நடவடிக்கை அமைதியாக நடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
ஈராக் பாதுகாப்பு படையினரையும் ஷியா முஸ்லீம் ஆயுதக்குழுக்களையும் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தொடர் குண்டு தாக்குதல்களில் குறைந்தது 25 கொல்லப்பட்டுள்ளனர். தற்கொலை குண்டுதாரிகள் மற்றும் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனங்களை போதியும் பஸ்ரா, அன்பர், பாக்தாத் ஆகிய இடங்களில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஈராக்கின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள இஸ்லாமிய அரசு குழு சில தாக்குதல்களுக்கு உரிமை கோரியுள்ளது.
பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் திடீர் வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் குறைந்தது 60 உயிரிழந்துள்ளனர். இதில் பெரும்பாலான உயிரிழப்புகள் கைபர் பக்துவான் மாகாணத்திலேயே ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் கடந்த 5 1200 இந்தியர்கள் சிறுநீரக தானம் செய்துள்ளதாக அங்குள்ள நீதிமன்றம் ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து KS உதயகுமார்.
சட்டவிரோத சிறுநீரக வியாபாரம் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டுள்ள இந்தியர்கள் தாங்கள் இலங்கையில் வைத்து சிறுநீரகங்களை அன்பளிப்பு செய்ததாக கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் முன் ஏற்றுக்கொண்டுள்ளனர். கடந்த 5 இந்தியர்கள் 1200 மேற்பட்டோருக்கு இலங்கை தனியார் வைத்திய சாலைகளில் சிறுநீரக அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்த சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் லக்ஷாண்டாயஸ் தெரிவித்தார்.
சம
சம்பந்தப்பட்ட வழக்கு கடந்த வாரம் அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த போலீசார் கைது செய்யப்பட்டுள்ள 8 இந்திய சந்தேக நபர்களில் 6 பேரின் சிறுநீரகங்கள் நீக்கப்பட்டுள்ளதை வைத்திய பரிசோதனைகளின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தனர். இதன்படி இந்த வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போது தாங்கள் இலங்கையில் வைத்து சிறுநீரகங்களை அன்பளிப்பு செய்ததாக 6 இந்திய சந்தேக நபர்கள் நீதிமன்றம் முன் ஏற்றுக்கொண்டனர். நவலோக உட்பட லங்கா ஹாஸ்பிட்டல் ஆகிய பிரதான தனியார் வைத்திய சாலைகளில் இந்த சந்தேக நபர்கள் தங்களது சிறுநீரகங்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் லக்ஷான் டயஸ் சுகாதார சேவை பணிப்பாளரின் அனுமதிக்கு அமையவே அவர்கள் இதனை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 2013 மற்றும் 2014 ஆண்டு காலப்பகுதியில் இவர்கள் சிறுநீரக அன்பளிப்புகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் லக்ஷான் டயஸ் அண்மை காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்களுடன் இவர்களின் எந்தவிதமான தொடர்புகளும் இல்லை என்றும் அறிவித்தார். போலீசார் கருத்துக்களை தெரிவித்த போது சட்டவிரோத சிறுநீரக வியாபாரத்துடன் சம்பந்தப்பட்ட முக்கிய நபர்களை கைது செய்வதற்கு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதி சந்தேக நபர்களை எதிர்வரும் 18 தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் KS உதயகுமார். இலங்கையின் தென் கடற்பரப்பில் கடந்த வெள்ளிக்கிழமை 75 லட்சம் டாலர் பெருமதியான ஹெராயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கையர் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான செய்தியை தருகிறார் சார்லஸ் பீட்டர்.
இலங்கையில் பெருந்தொகையான ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கையர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடகப் பிரிவு BBCயிடம் தெரிவித்துள்ளது. இவர்களில் இருவர் தங்களது வழக்கறிஞர்களுடன் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் சரணடைந்துள்ளனர் எனவும் ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சரணடைந்த இருவரும் தலைநகர் கொழும்பின் புறநகர் பகுதியான தலஹேன மற்றும் கொச்சிக்கடை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களாவர். விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டவர் கொழும்பை அண்டியுள்ள தெஹிவளை பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இவர் பற்றி தகவல்கள் வெளியான நிலையில் இவர் நாடு திரும்பும் போது கைது செய்யும்படி போலீசார் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்திற்கு அறிவித்திருந்தனர். இதன் பின்னணியில் இவர் இந்தியாவிலிருந்து இலங்கை திரும்பிய போது இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் இந்த மிகப்பெரிய ஹெரோயின் கடத்தலுடன் தொடர்புடைய மேலும் பலரை கைது செய்ய எதிர்பார்த்துள்ளனர். இலங்கையின் தென் கடற்பரப்பில் வைத்து ஈரானியர்களுக்கு சொந்தமான படகொன்றிலிருந்து 101 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கடந்த வெள்ளிக்கிழமை கைப்பற்றப்பட்டது. இதனை கடத்தினார்கள் என்ற சந்தேகத்தில் ஈரானியர்கள் மற்றும் பாகிஸ்தானியர்கள் என 14 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் போதைப் பொருள் சுமார் 75 லட்சம் டாலர் மதிப்புடையது என தகவல்கள் வெளியிடப்பட்டது. இதன் பின்னணியில் தற்போது இலங்கையர் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
இதற்கிடையில் வட இலங்கைக்குள் கடல் வழியாக கஞ்சா மற்றும் ஹெராயின் போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதை முறியடிப்பதற்கு கடற்படையினர் கடலில் படகுகளை சோதனையிட வேண்டுமென்று யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான செய்திக்குறிப்புடன் மாணிக்க வாசகம்.
கேரள கஞ்சா மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள் கடத்தல் நிலையமாக பதிக்கப்பட்டுள்ள யாழ்குட நாடு மற்றும் மன்னார் பிரதேசங்களில் போதைப்பொருள் கடத்தல்களை முறியடிக்க கடலில் படகு சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வடபிராந்திய கடற்படை தளபதிக்கு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்சலியின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். வட இலங்கையின் ஆட்புல கடல் எல்லைக்குள் பயணிக்கும் அனைத்து படகுகளையும் திடீர் சோதனை நடத்தி போதைப்பொருள் கடத்தல்களை கண்டுபிடிக்குமாறும் கடற்படையினருக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அதே நேரம் கொழும்பிலுள்ள போதைப்பொருள் பணியகத்தின் காவல் பிரிவொன்றை வடகடலில் கடலோர காவல் நடவடிக்கைக்கு உட்படுத்துமாறு காவல்துறை மா அதிபருக்கு நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் பரிந்துரைத்திருக்கின்றார். முல்லைத்தீவிலிருந்து ஊர்காவற்றுறை, யாழ்ப்பாணம், மன்னார், தலைமன்னார் உள்ளிட்ட வடபகுதி கடற்பரப்பில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்தியாவிலிருந்து வட இலங்கைக்குள் கடத்தி வரப்பட்ட பெருமளவு கேரள கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் காவல்துறையினரிடமும் போதைப்பொருள் பணியக அதிகாரிகளிடமும் சிக்கியிருக்கின்றன. இது தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள கடல் வழியாக வடபகுதிக்குள் கடத்தி வரப்படும் கேரள கஞ்சா மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களில் 75% இங்கிருந்து நாட்டின் தென்பகுதிக்கு கடத்திச் செல்லப்படுவதாக விசாரணை அறிக்கைகள் மூலம் தெரிய வந்திருப்பதையும் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதேவேளை கடந்த 3 மாத காலப்பகுதிக்குள் 155 கிலோ ஹெரோயினும் கிட்டத்தட்ட 700 கிலோ கஞ்சாவும் இலங்கைக்குள் கடத்தி வரப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருப்பதாக காவல்துறை பேச்சாளர் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
செய்திக்குறிப்பை அளித்தவர் மாணிக்க வாசகம். திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பிரதேசத்தில் மக்கள் மீள்குடியேறும் போது காணிகளின் எல்லைகளை அடையாளம் காண்பதில் பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது. அதே நேரம் அங்கு கிணறொன்று துப்புரவு செய்யப்பட்ட போது 1 தொகுதி குண்டுகளும் மீட்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான செய்திகளை தருகிறார் செய்தியாளர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பிரதேசத்தில் 10 வருடங்களின் பின்னர் சென்ற வாரம் மீள குடியேற்றப்பட்டுள்ள குடும்பங்கள் தங்கள் காணிகளின் எல்லைகள் தொடர்பாக பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக கூறப்படுகின்றது. மீள குடியேறியுள்ள குடும்பங்கள் தங்கள் காணிகளை அடையாளம் கண்டுள்ளன. எல்லைகளை அடையாளம் காண்பதில் முரண்பட்டுக் கொள்வதாக கூறுகின்றார் சமூக செயற்பாட்டாளர் ரத்தினம் ரவீந்திரன்.
காரணம் என்ன சொன்னால், நிலப்பகுதி அவ்வளவும் ஒரே சீரான நிலப்பகுதியா இருக்கிறதால கட்டடங்களோ அல்லது வேற ஏதோ கிணறுகளோ அப்படியான ஆதாரங்கள் மிக மிக குறைவு. இந்த ஒரு வார காலத்துக்குள் இந்த எல்லை பிரச்சனைகளால் கைகலப்புகள் ஏற்பட்டு 2 பெண்கள் உட்பட 4 பேர் காயமடைந்து உள்ளார்கள். அரசாங்கம் உதவி செய்தால் மாத்திரம்தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும்.
அதே நேரம் அந்த பகுதியில் உள்ள கிணறு ஒன்று துப்புரவு செய்யப்பட்ட போது 60 MM ரக மோட்டார் குண்டுகள் 40 மீட்கப்பட்டுள்ள போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த காணி ஏற்கனவே கடற்படையின் பாவனையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் உள்ளூர் மக்கள் மத்தியில் வெடிப்பொருள் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாக ரத்தினம் ரவீந்திரன் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
சம்பவங்கள் நடக்கிற காரணத்தால கிணத்துக்குள்ள இறங்கி துப்புரவு செய்யறதுக்கு விரும்புறாங்க, பயப்படுறாங்க. உள்ளூராட்சி சபை இந்த கிணறுகளை துப்புரவு செய்யும் பணியை மேற்கொண்டு செய்து கொடுக்குமாக இருந்தால் மக்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும்
என்றார் சம்பூர் பிரதேச சமூக செயற்பாட்டாளர் ரத்தினம் ரவீந்திரன்.
செய்தி அளித்தவர் உதயகுமார். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி சில இந்திய செய்திகள். தமிழகத்தில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஜெயலலிதா வெளியிட்டிருக்கிறார். மேலும் திமுக காங்கிரஸ் கட்சிகளிடையே தொகுதி பங்கீடும் நடைபெற்றுள்ளது. சென்னையிலிருந்து ஜெயக்குமார், சுதந்திரபாண்டியன்.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் அஇஅதிமுக 227 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சிகள் மீதமுள்ள 7 தொகுதிகளிலும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கான தேர்தலில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளிலும் அஇஅதிமுக தனித்து போட்டியிடும் எனவும் இன்றைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளரான முதல்வர் ஜே ஜெயலலிதா மீண்டும் சென்னை ஆர்கே நகர் தொகுதியிலேயே போட்டியிடுகிறார் என இதற்காக வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த 17 அமைச்சர்களுக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள போதும் 10 அமைச்சர்களுக்கு மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு நாகப்பட்டினம் மற்றும் ஒட்டன்சத்திரம் தொகுதிகள், இந்திய குடியரசுக் கட்சிக்கு மதுராந்தகம் தனி தொகுதி, நடிகர் சரத்குமாரின் அகில இந்திய சமத்துவ கட்சிக்கு திருச்செந்தூர் தொகுதி, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைக்கு காங்கேயம் தொகுதி, தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சிக்கு கடைநல்லூர் தொகுதி மற்றும் நடிகர் கருணாசின் முக்குளத்தூர் புலிப்படை கட்சிக்கு திருவாடானை தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அந்த பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே 227 தொகுதிகளில் போட்டியிட அஇஅதிமுக முடிவு செய்துள்ளது குறித்து திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான TKS இளங்கோவனிடம் கேள்வி எழுப்பிய போது,
நிறைய இடங்களில் போட்டி போட்டுத்தான் அவர்கள் 4 இடங்களில் 1996 வெற்றி பெற்றார்கள். நிறைய இடங்களில் போட்டி போடுகிறார்கள் என்பதனாலே நிறைய இடங்களில் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று எப்படி சொல்வது
என்றார் திமுகவின் TKS இளங்கோவன். அதே சமயம் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 41 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியை இன்று சென்னையில் சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் இந்த தகவலை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பேசிய திமுகவின் பொருளாளர் MK Stalin, 41 தொகுதிகளுக்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ள போதும் எந்தெந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்பது குறித்து இன்னமும் முடிவாகவில்லை என தெரிவித்தார். இதுவரை கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் 54 தொகுதிகளை திமுக ஒதுக்கியுள்ளது. மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் தற்போது வரை 54 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள சூழலில் திமுகவிடம் இன்னமும் 180 தொகுதிகள் மட்டுமே மீதம் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஜெயக்குமார், சுந்தரபாண்டியன். தமிழகத்தில் உள்ள இந்து கோவில்களுக்குள் நுழைவதற்கு ஆடை கட்டுப்பாடு தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. மீண்டும் ஜெயக்குமார்.
தமிழகத்தில் உள்ள இந்துக்களின் கோவில்களுக்குள் நுழைவதற்கு ஆடை கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்ற தனி நீதிபதியின் தீர்ப்பை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் திருச்சியில் உள்ள கிராமம் ஒன்றில் திருவிழாவை ஒட்டி கலை நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி கேட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி வைத்தியநாதன், கோவிலுக்குள் செல்லும் பக்தர்கள் பாரம்பரிய வழக்கப்படி உடையணிந்து செல்ல வேண்டும் என்றும், ஆண்கள் வேட்டி சட்டை அல்லது பைஜாமா, பெண்களுக்கு புடவை தாவணி துப்பட்டா உள்ள சுடிதார் ஆகியவற்றை அணிந்து வர வேண்டும் என கூறினார். இதையடுத்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் சுற்று அறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டது. உடை கட்டுப்பாடு தொடர்பான அறிவுறுத்தலை கோவில் வளாகங்களில் வைக்க வேண்டும் என அந்த சுற்று அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இருந்தபோதும் இந்த புதிய ஆடை கட்டுப்பாடுகளுக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடும் செய்திருந்தது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் வி ராமசுப்பிரமணியன் மற்றும் கே ரவிச்சந்திர பாபு ஆகியோரை கொண்டிருந்த அமர்வு முன்பாக நடைபெற்று வந்தது. இதே வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் தமிழக கோவில்களில் புதியதாக ஆடை கட்டுப்பாடு தேவையில்லை என உத்தரவிட்டனர்.
இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவடைந்தது. வணக்கம் நேயர்களே.